தென்றல் ஜனவரி 2013 இதழில் ஓஎஸ் அருண் அவர்களுடன் ஒரு நேர்காணல் சந்திப்பு படங்கள் அரவிந்த் சுவாமிநாதன் அவர்கள் ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன். கர்நாடக சங்கீதம் ஹிந்துஸ்தானி பஜன்ஸ் அபங் ஃபியூஷன் வேர்ல்ட் மியூசிக் வெஸ்டர்ன் கிளாசிக்கல் என இசைத்துறையின் சகல தளங்களிலும் சிறப்பான முத்திரை பதித்து வருபவர் ஓஎஸ் அருண். இந்தியா இன்டர்நேஷனல் சென்டர், தி இந்தியா ஹேபிடட் சென்டர், நேஷனல் சென்டர் ஃபார் பர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ், இந்தியன் கவுன்சில் ஃபார் கல்ச்சரல் ரிலேஷன்ஸ் ICCR போன்ற பல்வேறு அமைப்புகளுக்காக உள்நாடு வெளிநாடு என தொடர்ந்து இசை சுற்றுப்பயணம் செய்து வருபவர். அபங்கம் பஜனை பக்தி பாடல்கள் கர்நாடக சங்கீதம் ஃபியூஷன் என இசையின் பல்வேறு பிரிவுகளில் குறுந்தகடுகளையும் ஆல்பங்களையும் வெளியிட்டிருக்கிறார். மதுரகான சிரோமணி, நாம சங்கீர்த்தன ரத்னா, கலிமாமணி உட்பட பல கௌரவங்கள் பெற்றவர். தென்றலுக்காக அவரை சந்தித்தோம். அதிலிருந்து கர்நாடகம் ஹிந்துஸ்தானி உலக இசை விளம்பர இசை என்று வெளுத்து கட்டுகிறீர்களே, உங்கள் பின்னணி என்ன?
நான் பிறந்து வளர்ந்தது டெல்லியில். அப்பா ஓவி சுப்பிரமணியம், இசை ஆசிரியர். வீட்டில் இசைச்சூழல் இருந்ததனால் இயல்பாகவே இசை ஆர்வம் வந்துவிட்டது. ஸ்கூலில் துதிப்பாடல் நான் தான் பாடுவேன். எல்லா போட்டிகளிலும் கலந்து கொள்வேன். பள்ளி ஆண்டு விழா வந்துவிட்டால் ரொம்பவே பிஸி. கர்நாடிகோ, கசலோ, லைட் மியூசிக்கோ, நாட்டுப்புற இசையோ எதுவானாலும் என்னைத்தான் கூப்பிடுவார்கள். மாட்டேன் என்று மற்ற பசங்க பின்னாடி போய் ஒளிந்து கொண்டாலும் கூட விடமாட்டார்கள். ஆசிரியர்களுக்கு என் குரல் ரொம்ப பிடிக்கும். இப்போது கூட நான் டெல்லி சிங்கப்பூர் என்று கச்சேரிக்கு போனால் அங்கே இருக்கும் எனது ஆசிரியர்கள் வந்து மேடையேறி பாராட்டுகிறார்கள். அவர்களுக்கு சந்தோஷம், எனக்கு பெருமை. அதன்பின் பள்ளி படிப்புக்கு பின் சங்கீதத்தை முழுநேரமாக செய்ய நினைத்தேன். ஆனால் வீட்டில் வேண்டாம் என்று சொன்னார்கள். அந்த காலத்தில் நிலைமை அப்படி. டெல்லியில் ஓரிரண்டு சபாக்கள் தான் இருந்தன. கர்நாடக சங்கீத கச்சேரி வாய்ப்பு அதிகம் வராது. சங்கீத ஆர்வம் எனக்கு அதிகம் இருந்ததால் என்னால் வீட்டில் சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. கந்தர்வ மகாவித்யாலயாவில் BA MA இரண்டிலும் மியூசிக் படித்தேன். பின் டெல்லி பல்கலையில் டிப்ளமோ இன் மியூசிக் சங்கீத சிரோமணி முடித்தேன். என்னுடைய குருநாதர்கள் எல்லாம் அமுது சுரபி போல் இசை ஞானத்தை அள்ளி அள்ளி கொடுத்தார்கள். யூனிவர்சிட்டியில் வகுப்புகளில் சொல்லிக் கொடுத்தது போக தனியாகவும் எனக்கு சொல்லிக் கொடுப்பார்கள். பேராசிரியர்கள் TR சுப்பிரமணியம், TS ராகவன் இவர்களை மறக்கவே முடியாது. நான் படித்து முடிக்கும் சமயத்தில் TN கிருஷ்ணன் அங்கே டீனாக சேர்ந்தார். அவருடன் கச்சேரிக்கு போய் வந்திருக்கிறேன். கந்தர்வ மகாவித்யாலயாவில் படித்ததும் நல்ல அனுபவம். அங்கே கற்றுக்கொண்டவற்றை இன்றைக்கும் பார்க்காமல் பாட முடியும். அந்த ஆசிரியர்கள் ஒவ்வொரு வரியையும் சரியாக வரும் வரை திரும்ப திரும்ப பாடச் சொல்வார்கள். அவர்களும் கூட பாடுவார்கள். அப்படியே மனதில் பதிந்துவிடும். முதல் கச்சேரி எப்போது நடந்தது?
கந்தர்வ மகாவித்யாலயாவின் ஆண்டு விழாவில் 30 நிமிட கச்சேரி. ஒரு மறக்க முடியாத தருணம் அது. டெல்லியிலே பிறந்து வளர்ந்ததால் ஹிந்தி எனக்கு நன்றாக தெரியும். ஹிந்தி பேசும்போது அதில் தெற்கத்திய வாசனை வராதென்பது எனக்கு சாதகமான விஷயம். கர்நாடக இசை தவிர பஜனை பாடல்கள், அபங்கம், ஹிந்துஸ்தானி, ஃபோக், ஃபியூஷன், டான்ஸ் என எல்லாவற்றிலும் கவனம் செலுத்தினேன். அதுதான் டெல்லி எனக்கு தந்த வரப்பிரசாதம். பல துறைகளில் பாடக்கூடியவனாக இருந்ததால் நிறைய வாய்ப்புகள் வந்தன. லக்னோ, பிலாஸ்பூர், மும்பை, சண்டிகர் என்று பல இடங்களுக்கும் சென்று பாடினேன். ஆனால் தஞ்சாவூர், கும்பகோணம், திருவையாறு, மதுரை, திருநெல்வேலி என தமிழ்நாட்டு பக்கம் வந்து பாட முடியவில்லையே என்ற குறை இருந்தது. ரொம்ப லேட்டாக 1998 தான் சென்னைக்கு வந்தேன். இங்கே வந்த பின் படிப்படியாக கச்சேரி வாய்ப்புகள் வந்தன. சகலபதி பாலு என்பவரிடம் நிறைய தமிழ் கீர்த்தனைகள் கற்றுக்கொண்டேன். இப்போது எனக்கு என்று ஒரு தனி வழியில் பயணம் செய்து கொண்டிருக்கிறேன். நாட்டியங்களுக்கும் நிறைய பாடியிருக்கிறீர்கள், அது பற்றி சொல்லுங்கள்.
நான் பாட ஆரம்பித்ததே நடனத்துக்குத்தான். எனக்கு நாட்டியம் ரொம்ப பிடிக்கும். ஆரம்பத்தில் கை கொடுத்தது டான்ஸ் தான். சிலர் இதுக்கெல்லாம் பாடுகிறானே என்று சொன்னார்கள். ஆனால் டெல்லியில் நான் பாடுவதை கேட்கவே நிறைய பேர் வருவார்கள். சுப்புடு மாமா, லீலா வெங்கட்ராமன் இவர்களெல்லாம் ரொம்ப தூரத்தில் கச்சேரி நடந்தாலும் வந்து கேட்டு விமர்சனம் எழுதியிருக்கிறார்கள். அங்கே சபாக்கள் குறைவு என்பதால் கச்சேரி வாய்ப்புகள் இருக்காது. அப்போது டான்ஸ் நிகழ்ச்சிகள் என் திறமை வெளிப்பட களமாக இருந்தது.
என் அண்ணா கூட ஓஎஸ் சங்கரநாராயணன். அப்போது நீ சென்னைக்கு வந்துவிடு, இங்கே நல்ல எதிர்காலம் இருக்கிறது என்றார். அவ்வப்போது டெல்லியிலிருந்து சென்னைக்கு வந்து போய்கொண்டிருந்தேன். எனக்கென்ற ஒரு பாணி எல்லாம் உருவான பின்னால்தான் சென்னைக்கு நிரந்தரமாக குடி வந்தேன்.
நிறைய வெளிநாடுகளுக்கு சென்று வருகிறீர்கள், அங்கு ஏற்பட்ட அனுபவங்கள்?
சமீபத்தில் கூட தென்னாப்பிரிக்கா சென்று வந்தேன். அவர்கள் கூட நம்முடைய கச்சேரிகளை மிகவும் ஈடுபாட்டோடு ரசிக்கிறார்கள். கச்சேரி நடக்கும்போது இந்த பாடல் பாடுங்கள் என்று வேண்டுகோள் விடுக்கிறார்கள். ஆச்சரியமாக இருந்தது. சமீபத்தில் இந்திய அரசு நிறுவனமான ICCR இந்தியன் கவுன்சில் ஃபார் கல்ச்சரல் ரிலேஷன்ஸ் மூலம் மொரீஷியஸில் நடந்த இசை கருத்தரங்கம் ஒன்றிற்கு சென்று வந்தேன். அங்கே நமது சங்கீதத்துக்கு இருக்கும் வரவேற்பை பார்த்து பிரமித்து விட்டேன். எல்லாம் பிரெஞ்சு ஆடியன்ஸ். நாம் பாட பாட அவர்களும் கூடவே நாராயணா நாராயணா என்று பாடுகிறார்கள். பாரிஸில் நமஸ்தே இந்தியா ஃபெஸ்டிவல், அதில் ஒரு கச்சேரி பழைய சர்ச் ஒன்றில் நடந்தது. 3 நாள் கச்சேரி. ஆடியன்ஸில் ஒரு இந்தியர் கூட கிடையாது, எல்லாருமே பிரெஞ்சுக்காரர்கள். அத்தனை பேரும் என்னோடு சேர்ந்து பாண்டுரங்கா பாண்டுரங்கா என்று பாடினார்கள். இத்தனைக்கும் நான் பாரம்பரிய ராகங்களான வராளி ஆனந்த பைரவி மத்தியமாவதியில் தான் பாடினேன். பஜனை அபங்கம் எல்லாம் பாடும்போது அவர்கள் எழுந்து ஆடினார்கள் பாடினார்கள். ஒரு புதிய அனுபவம் அது.
மான்ட்ரியோலில் கலாபாரதி ஃபவுண்டேஷன் என்ற ஒன்று இருக்கிறது. மம்தா ஹர்பன்ஸ் நாக்ரா அதன் நிறுவனர்கள். இருவருமே PhD செய்தவர்கள், பிரெஞ்சு அறிந்தவர்கள். அதில் நடந்த கச்சேரிக்கு அவர்கள் வந்திருந்தார்கள். பாதி கச்சேரியில் திடீரென்று ஒரு சைரன் ஒலித்தது. அது ஏதோ செக்யூரிட்டி காரணத்திற்காக ஒலித்திருக்கிறது. அப்படி சைரன் ஒலித்தால் எல்லோரும் எழுந்து வெளியே போய்விட வேண்டுமாம். ஆனால் யாருமே இருந்த இடத்தை விட்டு எழுந்திருக்கவில்லை. அதனால் நானும் கச்சேரியை நிறுத்தாமல் பாடிக்கொண்டிருந்தேன். கச்சேரி முடிந்தது. நிறைய லைவ் சேனல்காரர்கள் அங்கிருந்த VIP-களிடம் ஏன் சைரன் ஒலித்ததும் எழுந்திருக்கவில்லை என்று கேட்டார்கள். நாங்கள் தியானத்தில் இருப்பது போல உணர்ந்தோம். ரொம்ப நெகிழ்ச்சியாக மனதிற்கு நிறைவாக இருந்தது. அதனால் பாதியில் கச்சேரியை விட்டு எழுந்திருக்க மனதே வரவில்லை என்று அவர்கள் சொன்னார்கள். இவர் ஒரு மியூசிஷியன் மட்டுமல்ல, ஒரு மஜிஷியனும் கூட என்று சிலர் சொன்னார்கள். நம்முடைய மொழியோ பாரம்பரியமோ எது பற்றியும் தெரியாத அவர்கள் நம்முடைய சங்கீதத்துக்கு மயங்கி போய் உட்கார்ந்திருந்தார்கள். இசை மொழி கடந்தது என்பதற்கு இதெல்லாம் ஒரு உதாரணம் இல்லையா?
ஆல்பங்களுக்கு விளம்பர ஜிங்கிள்ஸ்களுக்கு இசை அமைத்துள்ளீர்கள் அல்லவா?
ஆமாம், ஆல்பங்களுக்கு விளம்பர ஜிங்கிள்ஸ்க்கு டான்ஸ் நிகழ்ச்சிகளுக்கு இசை அமைப்பது ஒரு சுய பரிசோதனை மாதிரி என்று சொல்லலாம். அஷ்டபதி ஆகட்டும், தரங்கமாகட்டும், இல்லை சரசாங்கி ராகத்தில் சதாசிவ பிரம்மேந்தர் பாடிய ஸ்திரதா நகி நகிரே ஆகட்டும், அந்த பாடல்களை பாரம்பரியமாக பாடுவது ஒரு புறம், அர்த்தம் புரிந்து எதுவுமே நிச்சயம் இல்லை என்று சொல்லும் பிரம்மேந்திரரின் அந்த பாடலின் பொருளை, அந்த பாவத்தை உணர்ந்து பாடுவது எனக்கு விருப்பமாக இருக்கிறது. இது ஆல்பங்களில் சாத்தியமாகிறது. நிறைய விளம்பர ஜிங்கிள்ஸ் பண்ணியிருக்கிறேன். அதுவும் 30 செகண்டுக்குள் இதை இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்பது ரொம்ப சவாலாக இருந்தது.
தமிழ் கீர்த்தனைகள் நிறைய பாடுகிறீர்கள், யாருடைய பாடல்கள் உங்களுக்கு பிடிக்கும்?
பாபநாசம் சிவன் பாடல்கள் ரொம்ப பிடிக்கும். அவருடைய எளிமையான தமிழ் பாடல்களில் வெளிப்படும் பாவம், ஞானம் இதெல்லாம் பிடிக்கும். பாரதியை மிகவும் பிடிக்கும். பாரதியை பற்றி நான் என்ன சொல்ல முடியும்? அவர் பாடல்களை எடுத்து நாம் வேண்டிய மாதிரி மெட்டு போட்டுக்கொள்கிறோம். அவர் மிகப்பெரிய கவிஞர்.
ஒரு இசைக்கலைஞராக உங்களுக்கு பிடித்த இசைக்கலைஞர்கள் யார் யார்?
பலரை சொல்லலாம். கர்நாடக சங்கீதம் என்று எடுத்துக்கொண்டால் மதுரை மணியையர், GNB, அரியக்குடி போன்றவர்களை சொல்லலாம். ஹிந்துஸ்தானியில் பீம்சன் ஜோஷி, பர்வீன் சுல்தானா, மல்லிகார்ஜுன் மன்சூர், குமார் கந்தர்வா பிடிக்கும். ஹிந்தி படங்களில் முகமது ரஃபி, லதா மங்கேஷ்கர் பிடிக்கும். ஆஷா போன்ஸ்லே ரொம்ப பிடிக்கும்.
சவாலாக இருந்த இசை நிகழ்ச்சி
December 1 அன்று எழுத்தாளர் பாலகுமாரன் திருவல்லிக்கேணியில் ஒரு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருந்தார். அவருடைய குருவான யோகி ராம் சூரத்குமார் புகழ் பாடும் இசை நிகழ்ச்சி அது. அன்று பாட பாட எனக்கு என்னையும் அறியாமல் ஓர் உற்சாகம். கச்சேரி நடந்து கொண்டிருக்கும் போது திடீரென அவர் நடுவில் ஒரு புத்தகத்தை கொண்டு வந்து கொடுத்தார். இது குரு பேர்ல நான் எழுதியிருக்கிற பாட்டு, ஃபோக் மாதிரி வரும், நீங்க பாடணும் என்றார். அந்த பாடலை வாங்கி பார்த்தேன். அப்படியே ஃபோக் ஸ்டைலில் உடனடியாக நான் பாட ஆரம்பித்தேன்.
அது ஒரு பரீட்சை மாதிரிதான். ஆனால் அதற்கு அத்தனை வரவேற்பு. அதை கேட்டுக்கொண்ட பாலகுமாரனுக்கு ஒரு மாதிரி அருளே வந்துவிட்டது. இது சமீபத்தில் நடந்தது.
இசையை பொறுத்தவரை உங்களுடைய பாணி கொஞ்சம் வித்தியாசமானது. அதை பற்றி சொல்லுங்கள்.
நான் எந்த மொழியில் பாடினாலும் அதை புரிந்து கொண்டுதான் பாடுவேன். அப்போதுதான் அந்த உணர்வை கொண்டு வர முடியும். புரிந்து கொள்ளாத பிற மொழி பாடல்களை பாடமாட்டேன். வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தம் புரியாவிட்டாலும் அந்த பாட்டில் என்ன இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்ட பின்புதான் பாடுவேன். பாவம், ராகம், பாடலின் பொருள், உச்சரிப்பு சுத்தம் என எல்லாம் கலந்ததாகத்தான் என் கச்சேரி இருக்கும். ஓஎஸ் அருண் கச்சேரி என்றால் அதில் பங்க்சுவேஷன் இருக்கும், கேப்ஸ் இருக்கும், கட்ஸ் இருக்கும், வார்த்தைக்கு தகுந்த மாதிரி சங்கதிகள் இருக்கும். மியூசிக்கல் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் த மீனிங் ஆஃப் த காம்போசிஷன், இட் ரிலேட்ஸ் டு த பாய்ட்ரி. இது என் ஸ்டைல். இது கடவுளின் அருள். அதே சமயம் என் கடின உழைப்பும் இதில் இருக்கிறது. இப்போ ஓடி பாறையா என்று புரந்தரதாசர் எழுதிய ஒரு கன்னட மொழி பாடல். கிருஷ்ணனை யசோதை அழைக்கிறாள் ஓடி வாப்பா என்று. அவள் எப்படி அழைத்திருப்பாள்? அது பாடலில் வர வேண்டும். அப்போ நீங்க யசோதையா மாறணும் இல்லையா? பாடி காண்பிக்கிறார். இப்படி பாடலை புரிஞ்சு பாடும்போது அதுக்கு இன்னமும் அழகு சேர்கிறது. இது ரொம்ப முக்கியம். அதை நான் செய்கிறேன், அவ்வளோதான். உங்கள் ஆலாபனா ட்ரஸ்ட் பற்றி சொல்லுங்கள். இளம் கலைஞர்களை ஊக்குவிப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு அறக்கட்டளை அது. 1998 ஆரம்பித்தேன். MSV குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார். அதன் மூலம் தொடர்ச்சியாக பக்தி உற்சவம், பாரம்பரிய இசை, நாட்டிய நிகழ்ச்சிகள் என்று நிறைய செய்தோம். தற்போது முதியோர் இல்லங்கள், ஆதரவற்றோர் இல்லங்கள் போன்றவற்றுக்கு சென்று அங்கே இசை நிகழ்ச்சிகள் நடத்தி முடிந்த உதவிகளை செய்கிறோம். இதில் எங்களுக்கு மலேசியாவில் இருக்கும் விஜயரத்னம் ஃபவுண்டேஷன் அகாடமியினர் துணையாக உள்ளனர். ஒருமுறை அவர்கள் நடத்திய ஆதரவற்ற குழந்தைகளை மகிழ்விப்பதற்கான கச்சேரியை நான் செய்தேன். அதை பார்த்ததும் எனக்கு மிகவும் மன நெகிழ்ச்சியாகிவிட்டது. நாமும் அதுபோல நடத்த வேண்டும் என்ற எண்ணம் ஏற்பட்டதால் அவர்களிடம் அது பற்றி ஆலோசனை கேட்டேன். அதன்படி சில நிகழ்ச்சிகள் செய்திருக்கிறோம். இன்னமும் நிறைய செய்ய ஆசை இருக்கிறது. எதிர்கால திட்டங்கள்? நமது கர்நாடக சங்கீதத்தை தமிழரல்லாத வெளிநாட்டவர்களிடம், அவர் ஜெர்மானியரோ, ஸ்பானியரோ, அமெரிக்கரோ, கருப்பரோ, வெள்ளையரோ, யாராக இருந்தாலும் சரி, அவர்களிடமும் கொண்டு சேர்க்க வேண்டும். அது மிக மிக அவசியமானது என்று நான் நினைக்கிறேன். அந்த முயற்சி இப்போது இல்லவே இல்லை என்று நான் சொல்லவில்லை. இன்னமும் அதிகமாக வேண்டும். உலகளாவிய மேற்கத்திய இசை விழாக்களில் ஹிந்துஸ்தானி இசை இடம்பெறுகிறது. அதே போல கர்நாடக சங்கீதமும் இடம்பெற வேண்டும். அதற்கான முயற்சிகள் அதிகப்பட வேண்டும். கச்சேரிகள் மட்டும் அல்லாமல் சங்கீத செயல்பட்டறை நடத்துவது, வெளிநாட்டு இசை மாணவர்களுடன் ஊடாடுவது, பல்கலைக்கழகங்களில் இசை பாடம் நடத்துவது, இதெல்லாமும் ரொம்ப முக்கியம். பண்டிட் ரவிசங்கர் வெளிநாடுகளுக்கு செல்லும்போது ஜாஸ் பார்களில் எல்லாம் வாசித்தாராம். சிலர் கிண்டல் செய்தார்களாம். அதுக்கு பண்டிச்சி சொன்னாராம், இன்றைக்கு இதை நான் செய்யவில்லை என்றால் நாளைக்கு நம் இசை இங்கே வராது என்று. அது உண்மை. உலகின் பிரபலமான பீட்டில்ஸ் குழுவினர் அவரிடம் கற்றுக்கொண்டவர்கள்தான். உடனே ஓஎஸ் அருண் எல்லோரையும் பாரில் போய் பாடச் சொல்கிறான் என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது. உண்மையில் ஜாஸ் பார் மட்டமானது அல்ல. அது ஒரு சங்கீத சபை. பேரும் புகழும் இருந்த அந்த காலத்திலேயே பண்டிட்ஜி திறந்த மனதுடன் அங்கு போனதால் தான் இந்த ஹிந்துஸ்தானி இசை அங்கே அப்படி வேரூன்றி பரவியிருக்கிறது. வெளிநாடுகளில் இந்திய இசை என்று சொன்னால் சித்தாரும் ரவிசங்கரும் தான். குருஜி பாலமுரளிகிருஷ்ணா சார் போன்றவர்கள் மூலம் இப்போது போய்கொண்டிருக்கிறது. அது இன்னமும் அதிகமாக வேண்டும். இளம் கலைஞர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? 3 விஷயங்கள். முதலில், இசைக்கு விசுவாசமாக இருக்க வேண்டும். 1000 பேருக்கு ஒரு பாட்டு, 100 பேருக்கு பாடும்போது கல்யாணியில் நிஷாதத்தை விட்டுவிட்டு பாடலாம் என்று முடியுமா? முடியாது. கர்நாடக சங்கீதம் மிகவும் தெய்வீகமானது. அதுக்கு தேவை அர்ப்பணிப்பு உணர்வு. அது எப்போதும் இருக்க வேண்டும். 2வது, இசை என்பது பகவத் சங்கல்பம். அதனால் அந்த தெய்வ பக்தி, குரு பக்தி வேண்டும். 3வது, முழுமையாக பாட கற்றுக்கொண்ட பிறகுதான் மேடையேற வேண்டும். சீக்கிரம் அரங்கேற வேண்டும். பேப்பரில் பெயர் வர வேண்டும் என்று பெற்றோர் துடிப்பதை பார்க்கிறேன். அது வேண்டாம். நல்ல சாதகமும் உழைப்பும் தான் நீடித்த பயனை கொடுக்கும். ஒரே ராகத்தை வெவ்வேறு பாரம்பரியங்களில் எப்படி பாட முடியும் என்று அவர் பாடி காண்பித்ததை தென்றல் இணையத்தில் www.tamilonline.com கேட்கலாம். கேள்விகளுக்கு பதில் சொல்கையில் நடுநடுவே பாடுகிறார். கேள்வி கேட்கவே மறந்து போகிறது நமக்கு. 4 வயது அபிநவ் கிருஷ்ணா ஓடி வந்து கட்டிக்கொள்கிறான். அவனை தூக்கி கொஞ்சுகிறார்.
அடிக்கடி டூர் போகிறதுனால நிறையவே குடும்பத்தை மிஸ் செய்ய வேண்டியிருக்கிறது. இப்பெல்லாம் ஃபோன் நெட் எல்லாம் வந்துட்டதால தினந்தோறும் பேச முடியுது என்கிறார்.
டிசம்பர் சங்கீத சீசனின் பரபரப்பில் இருந்த போதிலும் தெந்தலுக்காக நேரம் ஒதுக்கியதற்கு நன்றி கூறி விடை பெற்றோம். மறக்க முடியாத கச்சேரி. 1988 இங்கிலாந்து டூர் போயிருந்தோம். அதன் கடைசி கச்சேரி அயர்லாந்தின் டப்ளினில் மாலை 4:30 இருக்கும். டூர் மேனேஜர் என்னிடம் வந்து, இந்த கச்சேரியின் கிராண்ட் ஃபினாலே, இந்த கேசட்டை கேளுங்கள், இதை நீங்கள் நிகழ்ச்சியில் பாட வேண்டும் என்றார். அது ஓ டேனி பாய் எனும் ஐரிஷ் பாடல். 6:30 கச்சேரி, அதற்குள் எப்படி தயார் செய்வது? வேண்டாம் சார் விஷ பரீட்சை என்றேன். அவர் ஒப்புக்கொள்ளவில்லை. இல்லை அருண், உங்களால் முடியும் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். பக்கவாத்தியமாக கர்நாடிக் ஃப்ளூட், ஹிந்துஸ்தானி சரோல், தபலா, மிருதங்கம் இருந்தது. அந்த கேசட்டை கேட்டு பார்த்தால் பாட்டு மோகனராக அடிப்படையில் இருந்தது. கர்நாடக சங்கீதம் தெரிந்தால் இதுதான் நீங்கள் உலகின் எந்த மொழியின் எந்த பாடலை கேட்டாலும் அந்த ராக பாவத்தை புரிந்து கொள்ள முடியும். தெரிந்தால் அந்த மொழியில் ரொம்ப தேர்ச்சியோடு பாட முடியாவிட்டாலும் நன்றாக பாட முடியும். நான் அதை அந்த நிகழ்ச்சியில் பாடினேன். அதை கேட்டதும் அங்கு வந்திருந்த அத்தனை பேரும் 10 நிமிடம் எழுந்து நின்று கைதட்டினார்கள். சிரிப்பு, அழுகை, ஆனந்தம், இந்த எல்லாம் கலந்த உணர்வு எனக்கும் குழுவினருக்கும். கச்சேரி முடிந்து நாங்கள் உள்ளே போகலாம் என்றால் ஆங்கோர் ஆங்கோர் இன்னும் ஒரு முறை என்று கத்தினார்கள். அது மாதிரி ஒரு வரவேற்பை நான் பார்த்ததில்லை. டூர் மேனேஜர் ஓடி வந்து மேடையிலேயே என்னை கட்டி கொண்டு விட்டார். கான மழைக்கு பணமழை. ஆர்ஆர் சபாவில் ஒரு கச்சேரி. ஒரு பாடலை முடித்துவிட்டு அடுத்ததை பாட ஆரம்பிக்கும் முன் ஒரு அம்மா திடீரென்று எழுந்து நின்று, ஒரு நிமிஷம் நிறுத்துங்க என்றார். எனக்கு பதட்டமாகிவிட்டது. ஏதேனும் தவறு நடந்து விட்டதோ என்று. அதற்குள் அவர் விடுவிடுவென்று மேடை ஏறி வந்துவிட்டார். வந்தவர் மைக்கை பிடித்து, யாரும் தப்பாக நினைக்க வேண்டாம், இந்த பாட்டை கேட்டுவிட்டு என்னால் அங்கே உட்கார முடியவில்லை, எனக்கு என்னவோ செய்கிறது என்றவர் தன் பர்ஸை திறந்து அதில் இருந்து 500 ரூபாய், 100 ரூபாய் என நோட்டுகளை எடுத்து அப்படியே என் தலை மீது போட்டார். பின் அப்படியே என்னை கட்டி கொண்டு மனதார ஆசீர்வாதம் செய்தார். பின் கீழே போய் அமர்ந்து கொண்டார். அவர் வேறு யாரும் இல்ல, பிரபல பின்னணி பாடகி எஸ் ஜானகி அம்மா. அடுத்த நாள் இந்தியன் எக்ஸ்பிரஸில் செய்தி, மெலடி குவீன் ஷவர்ஸ் கரன்சி நோட்ஸ் ஆன் ஓஎஸ் அருண் என்று. அப்படித்தான் ஜானகி அம்மா எனக்கு பரிச்சயமானார். பிபி சீனிவாஸ் சார் என் சங்கீதத்தை பற்றி பாடல்கள் எழுதியிருக்கிறார். என்னை அவர் நியூஸ் என்பார், அதாவது நார்த் ஈஸ்ட் வெஸ்ட் சவுத் என்று எல்லாம் பாடக்கூடியவன் என்னும் பொருளில் முகமது ரஃபியோடு ஒப்பிடுவார். நான் கூச்சத்தோடு, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க சார் என்பேன். உடனே அவர், இதோ பார், உன் வயசுக்கு நீ சொல்றது சரி, ஆனா என்னோட வயசுக்கு நான் சொல்றது தான் சொல்வேன், அதுதான் சரி என்பார். அவர்களுடைய பெருந்தன்மை என்றுதான் நான் எடுத்துக்கொள்கிறேன். அதுபோல 2 வருடங்களுக்கு முன்னால் ஒரு டிசம்பர் சீசன் கச்சேரியில் நான் பாடி முடித்ததும் பாலமுரளி கிருஷ்ணா சார் மேடையேறினார். அவர், அருண் பாடும்போது நான் நினைத்தேன், ஒருவேளை நாரதர் இப்படித்தான் பாடியிருப்பாரோ என்று. அருண் மாதிரி ஆட்கள் இருக்கும்போது கர்நாடக சங்கீதத்துக்கு ஒரு ஆபத்தும் வராது என்று சொல்லி பாராட்டினார். அது எனக்கு பத்மபூஷன் விருது கிடைத்த மாதிரி. பாட்டின் நடுவில் என்ன ஆச்சு? பகவான் ஸ்ரீ சத்யசாயி பாபா முன் பாடியது ஒரு பெரிய அனுபவம். எங்கெல்லாமோ பாடியிருக்கிறேன், ஆனால் புட்டபர்த்தியில் பாடியதில்லை. அதனால் ஆரம்பத்தில் நிறைய கோபப்பட்டிருக்கிறேன். தெலுங்கர்களைத்தான் பாட கூப்பிடுவார்கள் போல என பொறுப்பில் இருக்கும் சிலரிடம் சண்டை கூட போட்டிருக்கிறேன். புட்டபர்த்தியில் அதிருத்ர மகாயஜம் நடந்தபோது என்னை பாட கூப்பிட்டார்கள். அப்போது நான் லண்டனில் இருந்தேன். மனைவிதான் அமைப்பாளர்களிடம் பேசிவிட்டு என்னிடம் விஷயம் சொன்னார். அதில் என்ன சிக்கல் என்றால், நான் அந்த தேதியில் வேறு ஒரு நாட்டிய அரங்கேற்ற நிகழ்ச்சிக்கு ஒத்துக்கொண்டிருந்தேன். அது ஒரு பெரிய நிகழ்ச்சி. சித்ரா விஸ்வேஸ்வரன், அனிதா குஹா எல்லாம் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சி. அதே சமயம் அது நாள் வரை கூப்பிடாத புட்டபர்த்தியில் இருந்து அழைப்பு. என்ன செய்வதென்று தெரியவில்லை. அந்த பெற்றோர்களுக்கே ஃபோன் செய்து தயங்கி தயங்கி விவரத்தை சொன்னேன். அவர்கள் என்ன சொல்வார்களோ என்று நான் பயப்பட அவர்களுக்கோ ஒரே சந்தோஷம். சார், இது பெரிய விஷயம், யாருக்கும் கிடைக்காத வாய்ப்பு, அவசியம் போய் வாருங்கள் என்று சொன்னார்கள். காரணம், அவர்கள் பாபாவின் பக்தர்கள். அரங்கேற்றம் ஆக போகிற குழந்தையை அழைத்து கொண்டு என் வீட்டிற்கே வந்து ஆசீர்வாதம் வாங்கினார்கள். பாபாவிடம் அந்த பத்திரிகையை கொடுத்து ஆசீர்வாதம் வாங்க சொன்னார்கள். நான் அதற்கு ஏற்பாடு பண்ணினேன். அவர்களுக்கு ரொம்ப சந்தோஷம். பாபாவின் முன்னால் கச்சேரி நடந்தது.
பொதுவாக நாம் பாடும்போது அவர் நேரே உட்கார்ந்து கேட்பார். ஆனால் அதிருத்ரம் என்பதால் அவர் மேலே உட்கார்ந்து கொண்டிருந்தார். நான் கீழே பக்கவாட்டில் உட்கார்ந்து பாடிக்கொண்டிருந்தேன். 100,000 பேருக்கு மேல் வந்திருந்தார்கள். பாடி முடித்ததும், சரி இப்போ என்னோட குழந்தைகள் பாடுவார்கள் என்றார் பாபா. இல்லை பாபா, நான் இன்னொரு பாட்டும் பாடணும். உங்கள் மேலே ஒரு பாட்டு கத்தின்றிருக்கேன், அதையும் பாடணும் என்றேன். சரி பாடு என்றார். நானும் பாட ஆரம்பித்தேன். பாடிக்கொண்டே இருந்தவன் மெல்ல நிமிர்ந்து அவர் முகத்தை பார்த்தேன். அவர் என்னையே பார்த்து கொண்டிருக்கிறார். பாபாவின் கண்களை என்னால் பார்க்கவே முடியவில்லை. அப்படியே தொண்டை அடைத்து விட்டது. கண்களில் கண்ணீர் வர ஆரம்பித்து விட்டது. எனக்குள் என்னவோ செய்தது. பாடி முடித்தபின் பாத நமஸ்காரம் செய்தபோது நன்னாயிருந்தது பாட்டு, ஆனால் நடுவில் என்ன ஆச்சு என்றார் புன்சேப்புடன். நான் உடனே, உங்களுக்கு தெரியாதா, அதை பண்ணினதே நீங்க தானே என்றேன். பாபா சிரித்தபடி ஆசீர்வாதம் செய்தார். அது மறக்க முடியாத அனுபவம். ஒலி வடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.